விசேஷத்துக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகதம் யுத்தம் கடந்த வாரம் 13வது பாடத்தை நாம் துவங்கினோம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும் அது தன்னை வெளிப்படுத்தும் விதமும் என்ற தலைப்புல ரொம்ப நாட்களுக்கு பின்பு மீண்டும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாம தியானிச்சு பலன் அடைய தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருந்தான். நிறைய காரியங்கள் நமக்கு ரெஃப்ரெஷிங்கா அமைஞ்சிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும், அந்த ஸ்தாபிக்கப்படும் பொழுது நடந்து நிறைவேறும் காரியங்கள், இந்த ஒரு பாடமே பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் படிக்க வேண்டிய பாடம் என்று கூட உங்களுக்கு நாம முன் வைப்போம். ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ்க்கு மத்தியில ஒருவேளை கடந்து போகும் போது ராஜ்யத்தை குறித்த எந்த சந்தேகமானாலும் இந்த பாடத்துல நமக்கு அங்க சகோதரர் ரசல் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறது நம்ம அங்க பார்ப்போம். ஆனா என்ன பார்ப்போமா, எப்படி அந்த ராஜ்யம் என்று சொல்லும் போது அது யாருடைய ராஜ்யம், அது பிதாவுடையது, அது கிறிஸ்துவனுடையது, அது சபையினுடையது. இந்த ராஜ்யம் என்று சொல்லும் போது முக்கியமா எந்த வகுப்பாரை அது குறிக்குது, இந்த கிங்டம் ப்ராப்பர் சொல்லும் பொழுது கிறிஸ்து சபை மாத்திரம். ஆனாலும் அந்த கண்ணுக்கு தெரியாத பாகத்தினுடைய கண்ணுக்கு தெரிகிற பிரதிநிதிகளா முற்பிதாக்கள் இந்த பூமியில இருப்பாங்க. அவர்கள் அந்த கிங்டம் ப்ராப்பர்ல இல்லாட்டியும் அவர்கள் அந்த ராஜ்யம் என்றவர்களை நம்ம சொல்ல முடியாமல் இருந்தாலும் அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளா இந்த பூமியில அவர்கள் இருப்பாங்க என்பதை நாம அங்க பார்த்தோம். அப்ப அந்த ஆவிக்குரிய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும் பார்க்க முடிச்சோம். அது ஸ்தாபிக்கப்படும் போது அந்த ஆரம்ப நாட்களிலேயே உபத்திரவங்கள் இந்த பூமியில இருக்கும், பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கும். அதுக்கான சில அருமையான வசனங்களை பிரதர் அங்க சொல்லி இருந்ததெல்லாம் கூட நம்ம பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு நாம கண்டினியூ பண்ணலாம். செட்டிங் அப் தி எர்த்லி கவர்மெண்ட், பூமிக்குரிய அந்த ராஜ்யம், அதாவது கண்ணுக்கு தெரியற பாகம், அது ஸ்தாபிக்கப்படுவதை குறிச்சு நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஆனா அதுல முதல் வரை நாம இன்னைக்கு மாற்றணும். ஏன்னா அது ஃபோர்த் வாலியம் எழுதும் போது சகோதரருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. நாட் அன்டில் த ஃபுல் எண்ட் ஆஃப் ஜென்டைல் டைம்ஸ் அக்டோபர் ஏடி 1914 ஷுட் வி எக்ஸ்பெக்ட் தி எர்த்லி ஃபேஸ் ஆஃப் காட்ஸ் கிங்டம். 1914 வருடம் அக்டோபர் மாதத்துக்கு முன்பு நாம இந்த ஒரு தேவராட்சியத்தின் கண்ணுக்கு தெரிகிற பாகத்தை எதிர்பார்க்க கூடாது என்று சொல்றார். ஏன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அப்போ 1914 மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த வருஷத்துல அது ஸ்தாபிக்கப்பட்டுடும்னு. ஆனா இன்னைக்கு இது நமக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் கடந்திருக்கு. அப்போ கண்டிப்பா இன்னைக்கு ஒருவேளை அது சொல்லணும்னா கண்ணுக்கு தெரிகிற அந்த பாகம் ஸ்தாபிக்கப்படணும் என்று சொல்லும் போது அது கடைசி பீட் மெம்பர் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. சரி, ஆனா இந்த கண்ணுக்கு தெரிகிற பாகம் சகோதர சகோதரிகளே, அது எங்கு ஸ்தாபிக்கப்படும்? முதலாவது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான், அது இஸ்ராயேல் தேசத்துல அங்க ஸ்தாபிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு திட்டம் தான் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தேவன் கொடுத்திருந்தான். இன்னும் சொல்ல போனா இந்த ஆவிக்குரிய பாகமாகக்கூடிய வாய்ப்பே முதல்ல யாருக்கு தான் போச்சு? மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தான் அங்க போச்சு. ஆனா அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வகையில அவர்கள் தேவனுக்கு உண்மை காண்பியாததுனால அது அவர்கள் கரங்கள் இருந்து அங்க புறஜாதிகளாகிய நமக்கு அங்க வந்தது என்று பார்க்கணும். ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய பாகம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே கண்ணுக்கு தெரிகிற பாகம் ஸ்தாபிக்கப்படும் போது அது முதலாவது இஸ்ரேல்ல இஸ்ரேலர்களை கொண்டு ஸ்தாபிக்கப்படுகிற ராஜ்யமாக அங்க இருக்கும். பாருங்க, அந்த ராஜ்யம் அவர்கள் மத்தியில் அங்க ஸ்தாபிச்சிட்டாலும் அது முன்பு வரைக்குமே பல ஸ்டேஜஸ்ல யூதர்கள் அவங்களுடைய பிதாக்களின் தேசமாகிய இஸ்ரேலுக்கு கூட்டி சேர்க்கப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகம் அவங்கள் மத்தியில ஸ்தாபிக்கப்படும் போது இஸ்ரேலர்கள் அநேகர் இருப்பாங்க அங்க. ஆனாலும் எல்லோரும் அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளை ஆயிட முடியாது. இஸ்ரேலர்கள் மத்தியில தான் ஸ்தாபிக்கப்படும். இஸ்ரேலர்கள் தான் ராஜ்யத்தின் பிரதிநிதிகளா இந்த பூமியில இருப்பாங்க. ஆனா அது சர்வசாதாரணமா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிடாது. ஏன்னா ஒரு யூதன் கண்ணுக்கு தெரியாத தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியா கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல அவர் பங்கெடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவா? அவர்கள் முதலாவது கர்த்தர் இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக அங்க ஏற்றுக்கொள்ளும். அதன் பின்பு தான் அவர்கள் அந்த பிரதிநிதிகள் ஆகும். ஆனா நமக்கு தெரியும் மற்ற விஷயங்கள், அதெல்லாம் நான் வேகமா போறேன். சோ இந்த வகுப்பா ஆபேல் துவங்கி யுவான் ஸ்நானகன் வரைக்குமே அங்க இருப்பாங்க. இவர்களே உயிர்த்தெழுந்து வரும்பொழுது மற்ற உலகத்தின் ஜனங்களை பார்க்கலாம் ரொம்ப வித்தியாசமா இருப்பான். பரிபூரண மாம்சீக நிலைமையில, அது பேர் தான் அந்த மேலான உயிர்த்தெழுதல், பெட்டர் ரிசரக்ஷன். பரிபூர்ண மாம்சீக நிலைமையில் அவர்கள் இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர்களுக்கும் அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் இருக்கும்னா, உயிரோட இருக்கிற உலக ஜனங்களுக்கு இனிமேல் தான் நியாய தீர்ப்பு. ஆனா அவர்களுக்கு அது என்னவாயிருக்கும், ஏற்கனவே நடந்து முடிஞ்சு ஒன்றாவது நடந்து முடிஞ்சு இந்த உயிர்த்தெழுதலுக்கு அதாவது தகுதியுள்ளவர்களாக கருதப்பட்டு இந்த உயிர்த்தெழுதல் அங்க எழுந்து அங்க வந்திருப்பாங்க. அப்படி எழுந்து வரும்போது அவர்கள் பரிபூர்ண மாம்சத்தில் இருக்கிறதுனால அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, உலகத்தின் மத்தியில அவர்களால் வழிநடத்தப்படுகிற உலகத்தின் ஜனங்கள் அவர்களுக்கும் அவர்கள் மூலம் தேவன் கொடுக்கிற சத்திய போதனைகளுக்கும் கீழ்ப்படைந்து நடக்கும் பட்சத்துல உலக ஜனங்கள் எந்த நிலைமையை எட்டுவார்கள் என்கிற அந்த நிலைமைக்கும் கூட யாரே முன் உதாரணமா இருப்பாங்க, முர்த்திதாக்கள் முன் உதாரணமா இருப்பாங்க. ஏன்னா ஜனங்கள் முர்த்திதாக்களுடைய போதனை கேட்டு கீழ்ப்படைஞ்சு நடக்கும் போது எந்த நிலைமையை தான் எட்டுவாங்க, ராஜ்யத்துல பரிபூர்ண மாம்சீக நிலை. பாருங்க, நாம் எந்த எந்த நிலை அடைவோம் அப்படிங்கறத அவங்க கண்ணு முன்னால என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ராஜ்யத்துல பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல், இது இன்னைக்கு நமக்கு மாம்ச கண்களுக்கு கிடையாது, ஆனா விசுவாச கண்ணுக்கு இருக்கு. கர்த்தர் இயேசு, நாம அவருடைய அடிச்சு உடல நடந்து நடந்து கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து பலியை நிறைவேற்றி முடிக்கும் போது அவர் போல இருப்போம், அது நமக்கு பை ஃபேத் தான் தெரியும். ஆனா கண்களுக்கு நமக்கு இன்னைக்கு அப்படி எக்ஸாம்பிள்ஸ் இல்ல. ஆனா உலக ஜனங்களுக்கு அந்த ஒரு கிருபை இருக்கும். ஏன்னா அவர்கள் முற்பினாக்கல பரிபூர்ண மனுஷங்களா பார்ப்பாங்க. ஓ, நாம கூட இவங்களுக்கு கீழ்ப்படுத்திருந்தா இப்படித்தான் ஆகுமா? அது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஏன்னா இப்ப சொல்ல போற இந்த பாயிண்ட் சீரியஸ்னஸ் நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம கூட யாரும் பார்த்ததில்ல பரிபூர்ண மனுஷங்களை. ஆமா, சரி, அவங்க பரிபூர்ண மனுஷங்களை பார்ப்பாங்களா? சரி, அப்படித்தான் இருப்பாங்க. பரிபூர்ண மனுஷனை அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வல்லமை என்ன, அவங்க ஞானம் என்ன, அவர்களுடைய நீதி என்ன, அன்பு என்ன, அவங்க ஸ்டேச்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் அவங்க கண்ணு முன்னால பெற்றிருந்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா இந்த நிலைமைக்கு தான் போவீங்க என்று சொல்லும் போது அது தேவனுடைய ராஜ்யத்துல மனுக்குலம் சீக்கிரமாக பாவத்தை விட்டு பரிபூர்ணத்துக்கு போவதற்கு ஒரு விவேகத்தை அளிக்கக்கூடிய அது திட்டமாக இது இருக்கும் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இந்த மூர்த்திதாக்கள் சகோதர சகோதரிகளே, ரொம்ப இங்கிலீஷ்ல சொன்னா தேர் மாடரேஷன் அண்ட் டிக்னிஃபைடு செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் தேர் பர்சனல் எக்ஸாம்பிளிபிகேஷன் ஆஃப் எவ்ரி கிரேஸ் அண்ட் விர்ச்சியூ வில் அட்ராக்ட் மென் அண்ட் குயிக்லி என்லிஸ்ட் தம் முர்த்திதாக்கள் இப்படிப்பட்டவர்களா வரும்போது அவங்களுடைய அந்த உன்னதமான குணலட்சணங்கள், தன்மைகள், சுபாவங்கள் மனிதர்கள் சிலரை அட்ராக்ட் பண்ணும். அந்த மனுக்களுமே இன்னும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல நடக்கும் போது மகா உபத்திரத்துல கூட நல்ல அனுபவம் வாங்கியிருப்பாங்க. அந்த மகா உபத்திரமே அவங்க இருதயத்தை ஒரு அளவுக்கு பக்குவப்படுத்தியிருப்பாங்க. அதன் மத்தியில அந்த அனுபவங்களின் மத்தியில் முற்பினாக்களை இவ்விதமாக பார்த்து அவங்களுடைய உன்னதமான குணலட்சணங்களால ஈர்க்கப்படுகிற இந்த மனுக்களுமே நேரடியா இவர்கள் தான் என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த முற்பிதாக்களுக்கு உடல் வேலையாட்களா அந்த ராஜ்யத்துல அவங்க போயிடுவாங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, ரசூல், ஈவன் பிஃபோர் த டிஸ்க்ளோஷர் ஆஃப் தேர் ஐடென்டிட்டி டக்லஸ் the people of Israel will have remarked their preeminence over other men. Urvela Mose endrichu vande naan than Mose endu solli adha ulad and Israel janangal ellam pundukolladhukku munname avar solluvadhukku munname avurude tanmaigal seyalpaadugal adan moona andha janangal avurude kattupaadukulla anga vandirupaanga. andha janangal meedhi ivargal aadhikam seluthak koodiyavangalaga anga irupaanga. இப்படியாக முற்பிதாக்கள் அந்த ராஜ்யத்துல இஸ்ரேல் மத்தியில வந்து அவங்களுடைய அருமையான அந்த மேன்மையான உயர்த்தல்களினுடைய வெளிப்பாடுகள்னால இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சிலருடைய அந்த கோஆபரேஷன் அவர்களே அங்க பெற்றுக்கொள்வாங்க. இதே சமயத்துல உலகத்தின் மற்ற பகுதிகள் பார்க்கும்போது மகா உபத்திரம் நல்லா போயிடும், நல்ல அனுபவம் வாங்கியிருப்பாங்க. அந்த மகா உபத்தினுடைய நோக்கம் கூட அதுவாகத்தான் இருக்கு. என அசனம் வாசிக்கிறோம் நம்ம ஏசாயா 26:9
எனக்குள் இருக்கிற என் ஆவியார் அதிகாலையிலும் உண்மை கேட்டுகிறேன். உங்களின் நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது
மனுக்களும் அங்க போகும்போது கண்டிப்பா அந்த அனுபவங்கள் அவங்களுடைய மனதை எதிர்வரும் காரியங்களுக்கு பக்குவப்படுத்தக்கூடியதாகத்தான் அங்க இருக்கும் என்று அங்க நம்ம பார்க்கிறோம். சோ இது பாருங்க, இது இந்த ஆன்லைன் இந்த சாப்டர்ல ரசல் கண்ணுக்கு தெரியற தேவனுடைய ராஜ்யத்தின் பாகம் எப்படி ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு அந்த டாபிக்ல எழுதும் போது என்ன விஷயத்த அழகா எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா அந்த பாகம் வந்து யாருக்கான், முற்பிதாக்கள் தான். ஆனா அந்த முற்பிதாக்கள் பூமியின் மேலெங்குமான அந்த பிரபுக்களா எப்படி அந்த அத்தாரிட்டி எடுப்பாங்க, எப்படி அந்த ஆளுகை கைப்பற்றுவாங்க, எப்படி அது சாத்தியமாகும், அந்த ப்ராசஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றான். இப்படித்தான் பிகின் பண்றான். முதல் முதல்ல அந்த ராஜ்யம் இஸ்ரேல்ல ஸ்தாபிக்கப்படும்னா முற்பிதாக்கள் ரிசரக்ஷன் அவர்கள் மத்தியில் அங்க இருக்கும். அந்த ரிசரக்ஷன்ல அவங்க மேன்மையான உயர்த்தல்கள் வரும்போது அந்த உன்னதமான தன்மையினுடைய வெளிப்பாடு அவங்கள் மத்தியிலேயே இருக்கிற யூதர்கள் ரொம்ப விசேஷமா நேசியாவை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் இருக்கிற அந்த யூதர்கள் இவர்களின் பால் ஈர்க்கப்பட்டு அவங்க கூட கோஆபரேஷனுக்குள்ள போவான். அப்ப சொல்றாரு இந்த இவர்கள் மூலம் அங்க இஸ்ரேல்ல அந்த ராஜ்யம் அதாவது இந்த உலகத்தை ஆள போகிற அந்த ஒரு வாக்கு தத்துவம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால உண்மையான அந்த யூதர்கள் எல்லாம் முற்பிதாக்கள் கிட்ட தங்களை ஒப்பு கொடுத்து அங்க அந்த அந்த முற்பிதாக்களினுடைய ஆளுகை அங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கும் போது என்ன நடந்திருக்கும்னா இதுக்கு நம்ம பேசுறது ஒருவேளை டிவைன் பிளான்ல எங்க நீங்க சொல்ல முடியுமா எந்த கோர்ட்டுக்கு பின்னால இதெல்லாம் அழிய வேண்டிய அறிஞ்சிருப்பாங்க. ஆனா எல்லாரும் நிலவ போறது இல்ல, அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் பேசிக். அது எல்லாரும் வைக்க போறது கிடையாது. அதுல அனுபவப்பட்டு தப்பித்துட்டு ராஜ்யத்துக்குள்ள அப்படியே பிரவேசிக்கிற உலகத்தின் ஜனங்கள் இருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா ரொம்ப முக்கியம் யாருன்னா அந்த மகா உபத்திரவத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வாங்கி வந்து நல்லா அடி வாங்கி போயிருப்பாங்க இல்லைங்களா, கோகு மா கோகு அந்த வகுப்பார். ஆக்சுவலி அது யாரு குறிக்கிறதுன்னா என்டையர் அந்த என்ன சொல்லலாம் உலகத்தையுமே குறிக்கிறதா யாக்கோபின் நிக்கட் காலம். இவர்கள் பாருங்க, இவங்க இவங்க மிகப்பெரிய அடி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு சொல்ற the news of the discomfiture of the hosts of Gog and Magog and of the wonderful deliverance of Israel from their enemies will be speedily followed by the news of the appearance of their renowned fathers resurrected. அதாவது இந்த உலகத்துக்கு என்ன செய்தி போயிட்டு இருக்கும்னா, இந்த முக்கியமான தேசங்கள்லாம் சேர்ந்து இஸ்ரேல போய் யுத்தம் பண்ணாங்கப்பா, ஆனா எல்லாரும் தோத்துடுக்கிறாங்க. இஸ்ரேல் ஜெயிச்சிருக்குது, எப்படி ஜெயிச்சுட்டாங்க அவங்க? அவங்களுடைய முர்தி நாக்கள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன எடுக்கிறாங்க, உயிர் தந்து வந்துட்டாங்களாமாங்கிற நியூஸ் இப்ப உலகத்துக்கு அங்க போகும். ஆனா அது எப்படி இருக்கும் ஆரம்பத்துல சொல்றாருன்னா, அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட் வித் தீஸ் அட் இட்ஸ் ஹெட், அப்படி அவர்கள் வந்துட்டு அவர்கள் தலைமையில ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யம், ஒரு ஆட்சி இஸ்ரேல் செயல்படுதாமா அப்படிங்கிற விஷயம் உலகத்துக்கு போகும். அந்த நியூஸ் எப்படி இருக்குன்னா, என்ன சொல்லுவா, no doubt much of this will pass for a fraud amongst Gentiles. செய்யுது இந்த நியூஸ் புறஜாதியார் மத்தியில் எப்படி போகும்னா, ஏதோ fraud வந்து எங்க நடக்குது, இஸ்ரேல்ல நடக்குது. யாரோ முர்த்தி தாக்கலாம், உயிர் தெழுந்து வந்துட்டாங்களாம், மறுச்சு போயிருந்தவங்க, அவங்க பத்தியெல்லாம் பைபிள் பேசி இருக்குதான், அவர்கள் உயிர் தெழுந்து வந்து அவர்கள் தலைமையிலத்தான் இஸ்ரேல் வந்து அந்த ஆளுகை செய்து கொண்டு இருக்குதான். உலகத்துல புரட்சாதிகளுக்கு முதல் போகும்போது இது வந்து அவர்கள் ஏதோ பொய், ஏதோ ஒரு மாயை திட்டலாட்டம், அந்த மாதிரி தான் உலகத்தின் ஜனங்களை அங்க எதிர்ப்பாங்க. The Jews will be laughed at for being gullible and the ancient bodies will be classed as shrewd imposters. யூதர்கள் ஏமாந்தவங்க அப்படின்னு அவர்கள் வந்து பரியாசம் பண்ணப்படுவாங்க. அதே சமயத்துல அவர்களை ஏமாற்றினவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல முர்த்திதாக்களை எல்லாம் இந்த புறஜாதிகள் பார்ப்பாங்க. இப்படித்தான் அந்த ராஜ்யம் அங்க அப்படித்தான் ஆரம்பிப்போம். ஆனா நெக்ஸ்ட் பேராகிராஃப் ரொம்ப அழகா சொல்றாரு, பட் த பிளஸ்ஸிங் அட்டெண்டிங் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அண்டர் த நியூ ரூலர்ஸ் இன் பாலஸ்டைன். என்ன ஆகும்னா, கொஞ்சம் வருஷம் போகும்போது இந்த புது ராஜாக்கள் மூலம் இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்டு அந்த அரசாங்கம், அதன் மூலம் இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரிச்சு கொண்ட அந்த ஆசீர்வாதங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்கு அங்க பரவும் போது, இப்போ இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இஸ்ரேலுக்குள்ள நடப்பிச்சிருக்கோம். இது அதே உலக ஜனங்கள் கேள்விப்படும் பொழுது பரவாயில்ல, அவங்க யாரா வேணா எதுக்கு போட்டோம், அவர்கள் ஏமாத்தினவங்களாக இருக்கட்டும், இவங்க ஏமாந்தவங்களாகவே இருக்கட்டும், ஆனா முழு உலகமும் மகா உபத்திரவத்துல மிகப்பெரிய அடிய வாங்கிட்டு எல்லாம் நலிஞ்சு போன நிலைமையில இருக்கும் போது, அவங்க மத்தியில இஸ்ரேல் என்ற தேசம் மாத்திரமே அபரிதமான ஆசீர்வாதங்களுக்குள்ள போகுது. அத்தனை ஜனங்களும் இஸ்ரேல என்ன நடக்குதுங்கிறத திரும்பி பார்க்க வைக்கும். திரும்பி பார்த்து பரவாயில்ல, அவர்கள் யாரும் இருக்கட்டும், ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல இந்த தேசத்தை இப்படி வளமையாக்கி இருக்கிறாங்களே, அவர்கள் யாரா வேணா இருக்கட்டும், அவங்க மூலம் அந்த தேசத்துக்கு அவள் ஆசீர்வாதம்னா ஏன் எங்க தேசத்துக்கு அந்த ஆசீர்வாதம் வரக்கூடாது? நலிஞ்சு ஒடிஞ்சு போயிருக்கிற உலகத்தின் தேசங்கள் ஒரு ஒருத்தரா இப்படி இஸ்ரேல கான்டாக்ட் அங்க பண்ணுவாங்க. இப்படித்தான் அந்த தொடர்புக்குள்ள வந்துட்டு அவர்களே எங்களுக்கும் திட்டம் கொடுக்கட்டுமே. ஏன்னா இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா அது நடந்தது, இன்னைக்கு இஸ்ரேல் இருக்கிறாங்க. இப்போ உலகத்துல எந்த பெரிய நாடா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்கிட்டதான் போறாங்க. அமெரிக்கா இப்ப இருக்கிற வல்லரசு போச்சு, தெரியும் நமக்கு ரொம்ப க்ளோஸ் இஸ்ரேலுக்கு. அப்புறம் சைனா நெக்ஸ்ட் வல்லரசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் எடுக்கிற ஸ்டெப் சைனா எடுக்க மாட்டாங்க, அவ்வளோ அவங்கள உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு. ஆனா இப்ப சமீபத்துல மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கு சைனால. உடனே சைனா எந்த கௌரவத்தையும் பார்த்தாங்க, என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே இஸ்ரேல் போயிட்டு சண்டை கேட்கிறாங்க, நீங்க எப்படி பாலைவனத்துல விவசாயம் பண்ணீங்க, டெக்னாலஜி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வறட்சி தாங்கல, இதெல்லாம் அதுக்கு ப்ரீலு அப்படின்னா ஒரு முன்னோட்டம் நடக்குது இங்க. ஆனா அந்த கோகு மா கோகு அந்த மகா உபத்திரவம் அதெல்லாம் தாண்டி நடக்கிற விஷயம் இந்த சாப்டர்ல அங்க. சோ ஜனங்களே இஸ்ரேல இந்த முர்த்திதாக்கள் மூலம் அடைந்திருக்கிற அந்த பெரிய வளர்ச்சி பார்த்துட்டு ஏன் இவர்கள் மூலம் நாம கூட அந்த ஆசீர்வாதத்தை அங்க பெற்றுக் கொள்ளக்கூடாது? சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக இந்த இந்த காரியங்களை சீர்தூக்கி பார்த்துட்டு இஸ்ரேல் கிட்ட முர்த்திதாக்கள் கிட்ட தங்கள் தேசத்தினுடைய அந்த ஆளுகையவே ஒப்பு கொடுத்ததுக்கு அந்த காரியங்கள் வளரும். ஆனா பிரதர் ரொம்ப அழகா இருப்போம், இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், பட் புரிஞ்சு கொள்றதுல நம்ம கொஞ்சம் பர்சனலா இங்க யூஸ் பண்ணணும். நமக்கு இருக்கிற பரிசு தாது பாருங்க, இப்போ இதெல்லாமே சடனா நடக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா தேவனுடைய திட்டத்துல எல்லாமே கிராஜுவல் இல்லைங்களா, படிப்படியா. இந்த இது ஒரு முக்கியமான அம்சம், தேவனுடைய ராஜ்யம் பத்தி ஏன் எல்லாம் குழப்பம் வருதுன்னா, இந்த தேவன் செயல்படுகிற விதம் அவருடைய திட்டத்துல பொதுவாக அதை புரிந்து கொள்ளாம போயிருந்தால்தான். எல்லாமே தேவன் பகுத்தறிவுக்கும் இயற்கைக்கும் காலத்துக்கும் இசைந்துதான் நடப்பிப்பார். அவர்னால் அதுக்கு மாறாகவும் நடப்பிக்க முடியும், ஆனா பண்ண மாட்டார். ஏன்னா அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய மனுக்குல பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்டுச்சு. அந்த பிள்ளைகள் மனநிலை எப்படி, அவர்களுடைய அறிவுத்திறன் என்ன, அவர்கள் இருக்கிற சூழல் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரிதான் தம்முடைய சர்வ வல்லமையுள்ள காரியங்களை அவர் நேர்த்தியா நடத்துறார். சோ எல்லாமே கிராஜுவல் தான், எல்லாம் கிராஜுவல் தான். இந்த மாசங்கள் முத்திதா தேவனுடைய அந்த என்ன சொல்ல போது நம்ம
முடியுதுன்னா
ஆவிக்குரிய பாகம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. கிறிஸ்து 144,000 மற்ற கிறிஸ்துக்கள் சென்றாச்சு புதிய வானம். ஆனா இந்த புது பூமி, இந்த பூமியில தான் ஸ்தாபிக்கப்படணும் அந்த மாம்சீகத்துக்குரிய ராஜ்யம். எப்படி அழகாக சொல்றாரு, ஆரம்பிக்கும் பூமியின் மத்திய பகுதி இஸ்ரேல் தேவனுடைய ஜனம் முற்பிடா தன்னுடைய ரிசரக்ஷன்ல ஆரம்பிக்கும். அது அப்படியே அங்க இருக்கிற யூதர்களுக்கு அவர் அவர்களுடைய ஆசீர்வாத வளர்ச்சி அண்டை நாடுகளை தலை தூக்கி பார்க்க வைக்கும். அதுக்கடுத்து இருக்கிற சர்க்கிள் இருக்கிற நாடுகள் பார்ப்பான், பார்த்துட்டு ஏன் நாம அவங்களுடைய ஆலோசனையின்படி போகக்கூடாது. சோ இப்படித்தான் அந்த முழு உலகமும் இவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள அங்க வரும் என்று அங்க பார்ப்போம். இந்த சமயத்துல இன்னொரு டாபிக் பிரதர் பேசுறாங்க, இன்டிமசி பிட்வீன் த கிங்டம் அண்ட் இட்ஸ் எர்த்லி பிரின்சஸ். தேவனுடைய ராஜ்யம் சொல்லும் போது பிரதானம் யாரை குறிக்கும், கிறிஸ்து சபை. அவர்களுக்கும் அவர்களுடைய பூமிக்குரிய பிரபுக்களுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த நெருக்கம் இன்டிமசி அது எப்படி இருக்கும், அது நம்ம ஏற்கனவே சொன்னாதான். ஆஸ் வி ஷுட் எக்ஸ்பெக்ட், நாம் ஏற்கனவே எதிர்பார்க்கிறபடி த கம்யூனிகேஷன் பிட்வீன் த டூ ஃபேஸஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த கிங்டம் வில் பி ஈஸி அண்ட் டைரக்ட். ராஜ்யத்தினுடைய இந்த ரெண்டு பாகம், கண்ணுக்கு தெரியாத பாகம், கண்ணுக்கு தெரிகிற பாகம், பரத்துக்குரிய பாகம், பூமிக்குரிய பாகம், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பு என்று சொல்லும் போது வில் பி ஈஸி அண்ட் டைரக்ட். அது ரொம்ப சுலபமான முறையாகவும் நேரடியான முறைமையாகவும் தான் அங்க இருக்கும். அப்போ பாருங்க, இது சில உதாரணங்கள்ல சொல்லப்படுது. வசனம் யோவான் 1:51 வசனம், கர்த்தர் நாத்தானியேல் கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த வார்த்தையின் மூலம் இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டார். வசனம் வாசிங்க,
அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இருமுதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு
சொல்லி. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலம் எதை பத்தி பேசிட்டாங்க மறுபடியும் சிஸ்டர்?
பின்னும் அவர் அவனை நோக்கி
நோக்கி
வானம் திறந்திருக்கிறது,
வானம் திறந்திருக்கிறதையும் செட்டிங் அப் ஆஃப் தி ஹெவன்லி கிங்டம் ஃபேஸ், அந்த ஆவிக்குரிய பாகம் ஸ்தாபிக்கப்படுவதையும்
தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே.
அந்த தேவ தூதர்கள் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், பிரதர் என்ன சொல்ற சொல்றாரு பிராக்கெட்ல, த மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய தூதுவர்கள், தி பிரின்சஸ் ஆஃப் த நியூ டிஸ்பென்சேஷன், அந்த புது யுகத்தினுடைய பிரபுக்கள் யாராவது முர்த்திதாக்கள். சோ இவர்களே நேரடியா அந்த ஆய்க்குரிய பாகத்தோடு தொடர்பு கொள்ளுவாங்க. அந்த தொடர்பு இவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கும் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கும் நேரடியா நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இங்க சொன்னதாக அங்க சொல்லப்படுறோம். அதே போல யாக்கோபினுடைய அந்த ஏனி கனவு, ஜாக்கப்ஸ் லேடர். பிரசனம் வாசிங்க ஆதியாகமம் 28:10-12.
யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராப் தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கத்து நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
அந்த காட்சி இல்லைங்களா? யாக்கோபு அந்த சொப்பனமே அந்த கண்ட சொப்பனம் என்ன சொப்பனம்? சொப்பனத்துல என்ன பாக்குறாரு? ஒரு ஏணி பூமியின் மீது வைக்கப்பட்டிருந்துச்சு. அதனுடைய நுனி எங்க இருந்துச்சு? பியூட்டிஃபுல் கனவு பாரு, ரொம்ப அருமையான பிக்சர். என்னன்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் இரண்டு பாகம் அங்க இருக்குது, பூமி வானம். பாருங்க, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் ஏணி. அது என்ன அளவு கலாவா சொல்லிடுக்கிறாங்கன்னா, கீழ் பாகம் பூமி இல்லைனா மேல் பாகமே வானத்துல அங்க டச் ஆயிடுது. ரொம்ப சிம்பிள். எது பத்தி பேசிட்டாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல அந்த இரு பாகங்களுக்கு இடையில இருக்கிற கம்யூனிகேஷன் சேனல், தொடர்பு வழி, அது பத்தி சொல்லிட்டாங்க. அந்த ஏரியில தான் தூதர்கள் எப்படி பண்ணாங்க? ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அங்க காணப்பட்டாங்க. அப்படின்னா இந்த ரெண்டு ஃபேஸஸ், ரெண்டு பாகங்கள், இந்த ரெண்டு பாகங்களுக்கு இடையில அந்த அந்த தொடர்பு என்று சொல்லும் போது அது நேரடியாக இருக்கும். முர்தினாக்கள் சுலபமான வழியில நேரடியாக சபை கிட்ட, கிறிஸ்து கிட்ட பேசக்கூடியதாகவும், அவர்களை நேரடியாக இவர்கள் கிட்ட தொடர்பு கொள்ளப்படியாகவுமே அது அங்க இருக்கும். இது பிரதர்கள் அந்த கான்டாக்ட் அந்த அந்த நிரூபணங்களை ரொம்ப அழகாக அங்க சொல்றாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சு அறிஞ்சிருக்கிற அந்த விஷயங்கள். அதாவது ஏதேன்ல ஆதாம் பரிபூர்ண மனுஷன் அங்க தேவன் கிட்ட பேசும்போது கம்யூனிகேஷன் டைரக்ட் இல்லைங்களா? அதாம் என்ன பண்றீங்க உடனே இவர் அதுக்கு பதில். ஆனா அதெல்லாம் எப்படி அங்க ரியாலிட்டியில் எப்படி இருந்திருக்கு நமக்கு தெரியாது. பட் வசனத்துல இருக்கிறத பார்க்கும் போது சத்தம் அவருக்கு அங்க வருது. யாருடைய சத்தம்? ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் சத்தம், ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவங்களுடைய அந்த வார்த்தைகள், கம்யூனிகேஷன். வசனத்துல பார்க்கும் போது அவரு சாயங்காலத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தேவனோட? உலாவி கொண்டுட்டுனா அந்த டிஸ்கஷன் தொடர்பு இருந்துட்டு இருந்துச்சு, தொடர்பு இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சே தருது. அவர் ஒழிஞ்சிருக்க பாதாம் நீங்க இருக்கிறீங்க, நான் ஒழிஞ்சிருக்கிறேன். அதே போல பரிபூர்ண மனுஷன் கர்த்தர் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் போது மேல இருந்து ஒரு வார்த்தை வருவது. கெத்செமனேயில அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வார்த்தை கேட்டுட்டு மேட்ல இருந்து ஒரு இதெல்லாம் சின்ன கிளிம்சஸ், சின்ன சின்ன அடையாளம் இருந்தது. ஒரு பரிபூர்ண மானசீக நிலையில ஒருத்தர் பூமியில் இருக்கும் போது அவிக்குரிய ரீம் அந்த பாகத்தோடு அவர்கள் தொடர்பு கொள்றாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப இன்டிமேட்டா, ரொம்ப நெருக்கமான சுலபமான முறையாக அங்க இருக்கும். சோ இதுக்கு அழகான ஒரு 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 நிழல் கூட அங்க பாக்குறோம். பொதுவா நமக்கு நல்லா தெரியும் மோசே யாருக்குன்னு, கிரைஸ்ட். ஆனா நமக்கு கொஞ்சம் அறியாத ஒரு விஷயம் என்னன்னா, மோசே சில சமயங்கள்ல யாருக்கு கூட நிழல்னா கிரைஸ்ட் பிளஸ் சபைக்கும் அவர் அங்க நிழல். உதாரணமா அந்த நியாய பிரமாண உடன்படிக்கை, அது கற்பலகைகள், அந்த மலை மீது போய் அவரு தேவனிடத்திலிருந்து வாங்கிட்டு வருகிற அந்த ஒரு காட்சி, அந்த செட்டப், அந்த சூழல் முழுவதும் பார்க்கும் போது அங்க மோசே வந்துட்டு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் இல்ல, கிறிஸ்து அதாவது தலையேசு சரியாக அவருடைய சபை ஆகிய அந்த கிறிஸ்துவுக்குமே அவர் அங்க நிழலாக அங்க இருக்கிறார். சோ எப்படி நடந்துச்சு அங்க? சோ மோசே பாருங்க, அந்த 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 உடன்படிக்கை பலக அது வாங்குவதற்காக மலை மீது அவர் ஏறுறார். ஏறும் போது பாக்குறோம் அப்ப அங்க நிறைய சம்பவங்களே நடக்குது. ஏன்னா அது பூமி அதிர்ந்தது, அந்த வினோதமான சூழல்கள் எல்லாம் அங்க நடக்குது. அதன் மத்தியில தான் அவர் மலை மீது அங்க ஏறுறார். மலை மீது ஏறி அங்க வாங்கிட்டு இருக்கும் போது தான் அவருடைய முகம் என்ன ஆயிடுது, ரொம்ப ரொம்ப பிரகாசம் ஆயிடுது, மனுஷர்களே பார்க்க முடியாத அளவுக்கு. சரி, அப்புறம் அவர் அதை வாங்கிட்டு அங்கிருந்து கீழே இறங்குறார். இறங்கிட்டு ஜனங்கள் கிட்ட பேசும்போது ஜனங்கள்னால அவர் முகத்தை பார்க்க முடியல. உடனே என்ன பண்ணிடுறார், அவர் ஒரு முக்காடு அங்க போட்டுட்டு நிக்கிறார். சோ இந்த பிக்சர் எடுக்கிறார். சோ இது பார்க்கும் போது ரொம்ப அழகான பிக்சரு. மோசே அங்க கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அங்க நிழல். எந்த வகையில பாருங்க, அவரு மலை மீது அங்க ஏறுகிறார். ஏறு போது அந்த இடி மின்னலு, அந்த பூமி எதிர்ச்சி இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, இந்த மாதிரி இந்த பூமி எதிர்ச்சி இடி மின்னலு குறிக்குது மகா உபத்திரவம். ஏன்னா அது சீனாய் மலை, ஆனா இங்க சியோன் மலை நெருங்குறோம். சபை நெருங்கும் போது இந்த சபை எதன் மத்தியில தான் மகிமை அடைவாங்க என்று பார்க்கும் போது, இந்த மகா உபத்திரவம் அந்த காலத்தினுடைய ஆரம்ப கட்டங்களில் தான் அவங்க போவாங்க. அந்த மலை மேல ஏறி போய் அவர் முகம் பிரகாசம் அடைகிறது எது குறிக்குதுன்னா, இவ்விதமாக சபை வந்து இதன் மத்தியில மகிமை அடைவாங்க. அப்ப அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகும் போது அவரு என்ன பண்ணிடுறாரு, ஒரு முக்கால போட்டுதான் ஜனங்கள் கிட்ட பேச முடிஞ்சது. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, ஆமா சபை ஒன்ஸ் மகிமை அடைஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் உலகத்தின் ஜனங்களை, உலகத்தின் ஜனங்கள்னால அவர்கள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் மோசே பார்க்க முடியல, முடியல அங்க இஸ்ரேல் உலகத்துக்கு நிழல் பார்க்க முடியல. ஆனா பார்க்கணும்னா என்ன பண்ணிட்டாங்க, மோசே என்ன பண்ணணும், ஒரு முக்காடு போடணும். அதுதான் புரியுது. சோ மகிமை அடைந்த சபை உலகத்தார் கிட்ட எப்படி தங்களை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, முக்காடு போட்ட அந்த நிலை குறிக்குது முர்தீதாக்கள் மூலமா. மகிமை இருக்கிற சபை அவங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிற மாம்சீக பரிபூர்ண பிரபுக்கள் முர்தீதாக்கள் இவர்கள் மூலம்தான் அந்த உலகத்தின் கிட்ட அங்க தொடர்பு கொள்வோம். உலகம் இவர்கள் மாம்சத்துல பார்க்கிறவர்கள் மூலம் இவங்க கிட்ட அங்க தொடர்பு கொள்ள முடியும். அருமையான அந்த பிக்சர் வந்து அங்க சொல்லப்படும். இது கூட ஒரு அருமையான நிழல். இந்த இன்டிமசி வந்துட்டு இந்த நெருக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, அடுத்த டாபிக் சொல்லும் போது மாரல் அண்ட் சோசியல் ரிஃபார்ம்ஸ். ராஜ்யம் இவ்விதமாக கண்ணுக்கு தெரியாத பாகம், கண்ணுக்கு தெரிகிற பாகம் சபை கிறிஸ்து பூமியில முர்த்தி நாக்கு ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அந்த ஆளுகையில என்ன நடக்கும் என்று சொல்லும் போது, சில சீர்திருத்தங்கள் அங்க நடக்கும். தார்மீக ரீதியான சமுதாய ரீதியான அந்த சீர்திருத்தல்கள் அங்க ராஜ்யத்தில் அங்க கொண்டு வருவார் என்று நம்ம பாக்குறோம். அதாவது வசனம் ஒன் வாசிங்க, SI 28:17 வசனம்.
நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலமாக வைப்பேன், பொய் என்னும் அடைக்கலத்தை கல் மலை அழித்துவிடும், மறைவிடத்தை ஜனப்பிரவாகம் அடித்துக் கொண்டு
போகும். பாருங்க, எல்லா துறையிலுமே அந்த சீர்திருத்தல்களே அங்க நடக்கும். ராஜ்யத்துல பினான்சியல், சோசியல், ரிலிஜியஸ் குவஸ்டின்ஸ் will all be recast in harmony with both justice and love. அதாவது அந்த தேவனுடைய பிரதானமான குணலட்சணங்கள் முக்கியமானது நீதி அன்பு. இந்த ரெண்டு குணலட்சணங்களுக்கு இசைவான நிலைமைக்கு இந்த பொருளாதாரம், சமுதாயம், மத அமைப்புகளுடைய கோட்பாடுகள், வரையறைகள் எல்லாமே ஒரு சீர்திருத்தலுக்குள்ள அங்க போகும். சோ இது ரொம்ப பிராக்டிக்கலான சில கொஸ்டின்ஸ் நமக்கே ராஜ்யத்தை பத்தி அங்க வரும். நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு இல்லைங்களா, ராஜ்யத்துல இருந்தது வந்து மணி இருக்குமா இல்லைங்களா, பணம் இருக்குமா கேட்பனாமோ, இந்த பிசினஸ் இருக்குமா, அந்த பிசினஸ் இருக்குமா, எந்த பிசினஸ் அதெல்லாம் இந்த பாடத்துல இந்த டாபிக்ல பேர் அழகா டீல் பண்றோம். சோ நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. ஆனா அங்க சொல்றாரு என்னன்னா, இது அந்த ராஜ்யம் முழு வீச்சுல ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அந்த சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கும், எல்லா துறையிலையும் ஆகிக்கும் ஆரம்பிக்கும். எல்லா துறையிலும் சகலமும் தேவனுடைய நீதிக்கும் அன்புக்கும் இசைந்து தான் அங்க செயல்பட முடியும். அப்படி சொல்லிட்டு பாருங்க. இது நாள் வரைக்கும் மனுஷர்களுடைய விழுந்து போன சுபாவத்துல அவர்களை கவர்ச்சிப்படுத்தி அவர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்த எல்லா விதமான தீமைக்கும் அங்க இடமே அங்க இருக்காது சொல்லிட்டு, த டிஸ்டில்லரி, தி ப்ரூவரி, தி சலூன், தி புரோக்கன், தி பூல் ரூம், சில விஷயங்கள் சொல்றேன். இந்த குடிப்பழக்கத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள், பொழுதுபோக்குக்கு சம்பந்தமான விஷயங்கள், மனுஷனுடைய உன்னதமான தன்மைகளை சீர்குலைக்கிற விஷயங்கள், இது எல்லாம் என்னென்ன டீட்டெயிலா சொல்லல. ஆனா அடுத்த வார்த்தை நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றதுக்கான பயன்படுத்துற வார்த்தை அது நமக்கு ரொம்ப உதவும். ஆல் டைம் கில்லிங் அண்ட் கேரக்டர் டிப்ராயிங் பிசினஸ் வில் பி ஸ்டாப். எந்த எந்த விதமான தொழில்கள் ராஜ்யத்துல எடுத்து போறோம்னா எந்தெந்த தொழில்கள் எல்லாம் தேவையில்லாம மனிதனுடைய பொன்னான நேரத்தை ஈர்க்குதோ அந்த தொழில்களே, எந்தெந்த தொழில்கள் எல்லாம் மனிதனுடைய உன்னதமான குணலட்சணங்களை மட்டுப்படுத்துதோ, தரக்குறைவான நிலைமைக்கு கொண்டு போகுதோ, அந்த தொழில்கள் எல்லாமே நிறுத்தப்படும். And their servants will be given something to do that will be beneficial to themselves and others. So, அந்த மாதிரி தொழில்கள்ல ஈடுபட்டிருந்த ஜனங்களுக்கு வேறு ஏதேனும் கொடுக்கப்படும் எங்க ராஜ்யத்துல, அது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அங்க இருக்கும். அப்ப பிசினஸ் நம்ம கேட்டோம்னா ஒரு வேலை இது நாம் எடுத்து போடலாம், இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? வீணா மனுஷங்களுடைய நேரத்தை ஈர்க்கிற விஷயங்கள் பிரின்சிபல் இது. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஒரு வேலை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க சகோதர சகோதரிகள், நமக்கே இருக்கிற ஐந்து தாளந்துல ரொம்ப விசேஷம் இது. நேரம் தேவனுக்கு அது கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறோம், முடிஞ்சிருக்குது, ஒப்பு கொடுத்துருக்கிறோம். கான்செக்ரேட்டர் இன்னைக்கு நாம நீ பிரீச்சர்ஸ். ஆனா மற்றவர்களுக்கு முதல்ல நெட்வொர்க்கு வர முடியாததுக்கு காரணமே என்னன்னா அவங்களுடைய நேரம் வந்து ஆல்ரெடி ஆக்குபைடு. பிசினஸ் பொழுதுபோக்கு எல்லாம் ஜனங்கள் சேட்டன் ரொம்ப டாக்டிக் என்ன பண்றாருன்னா, ஜனங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பைபிளுக்கு கொடுக்க கூடாது, நயான தேவன் பத்தி சிந்திக்க கூடாது. என்ன பண்ணணும்? பிசி பண்ணுங்க. ஞாபகம் இருக்குங்களா அந்த இஸ்ரேல் எகிப்துல இருந்த போது பார்வோம் சாத்தானுக்கு நிழல் என்னதான் பண்ணுவார்னா, இந்த ஜனங்கள் சும்மாவே இருக்கக்கூடாது, பிசி பண்ணி விட்டுடும். நல்ல டஃப் ஜாப் கொடுத்துரு, அவங்க அப்படியே இந்த கஷ்டம் பாரமே அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும், கொஞ்சம் கூட சிந்திக்க கூடாது. சாத்தானுடைய ரொம்ப பெரிய தந்திரம் இது. சோ அப்போ ஜனங்களுக்கு அப்படித்தான் பண்ணிடுக்கிறாங்க. சோ வேணாங்க சொல்ல ராஜ்யத்துல முதல்ல இந்த நேரத்தை ஈர்க்கிற தேவையற்ற பிசினஸ் ஸ்டாப் பண்ணுவோம். அப்புறம் சில பிசினஸஸ் இருக்கு குணலட்சணங்களை சீர்குலைக்கிறது, அது கூட அங்க ஸ்டாப் பண்ண. சிமிலர்லி அது போல the building of war weapons, the manufacture of munitions of war and defense will cease and armies will be disabled. அது போலவே ராணுவம் அதனுடைய தளவாடங்களே, அது உற்பத்தி பண்றது, அது தொடர்பான விஷயங்களே, இது எல்லாமே அங்க இல்லாம போயிடும். இதுக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்றோம் இன்னைக்கு. இதெல்லாம் இது நோக்கினுடைய நோக்கம் என்ன? தீமை நிறைஞ்ச உலகம், ஏதாவது யாராவது பண்ணிட்டே இருப்பாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கன் எடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க. இப்ப கன் எடுத்தா தான் சைலண்ட் ஆகாதனால கன் எடுக்கணும். கன் எடுக்கணும்னா அதுக்கு ஸ்டீலு, அலாய்ஸ், மருந்து, என்னென்ன டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்படி ஒரு நீட்ட கன் இருக்கு பாத்தீங்களா? அந்த கன் உருவாகணும்னா அதுக்கு பின்னால ஒரு லைன் அப் நிக்கணும், ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்ஸ் பக்காவா பெரிய கம்பெனிஸ் வரணும், இல்லாட்டி வராது. நச்சின ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றோம். இன்னைக்கு என்னா பண்ணிருக்கிறாங்க, இன்னைக்கு கூட நாலாவது அக்னி அக்னி ஏவுகணை பரிசோதனை பண்ணிருக்கிறாங்க இந்தியா. எவ்வளவு செலவு இப்ப வரும்போது ஆட்டோல கூட பாக்குறோம். வார் இஸ் எக்ஸ்பென்சிவ் உண்மைதா? ஆனா அதை என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப செலவு அது. ஆனா யாரு நிறுத்துறா? அதுக்குதான் செலவு தங்க போறோம். ஆனா ராஜ்யத்துல இதெல்லாம் தேவன் நாங்க க்ளோஸ் பண்ண போறோம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ராஜ்யத்துல இந்த மாதிரி குறும்பு பண்றவங்களை அடக்கிருக்கு. என்ன சொல்றது, மாடர்ன் வெர்ஷன்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் அப்படியே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி நிக்குது, ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இதெல்லாம் இருக்காது, நமக்கு தெரியுது. என்ன ரிஃபார்ம் பண்றார் தேவன், தக்காரியில எல்லா கடாச்சிட போறார். அந்த இடத்துல எதை வச்சுட்டு நடக்க போற பிரச்சனைகளை அங்க அவரு கேட்பார். கண்டிப்பா ராஜ்யத்துல கூட யார்தான் வருவாங்க, ஹிட்லர் வரணும், பின் லேடன் கூட வரணும், அதே குடும்பம் தான் வருவாங்க. இன்னும் கூட கொஞ்சம் நல்லாவே வருவாங்க. என்ன பண்றது அப்புறம் அதை ரொம்ப அழகா சொல்றாங்க, சொல்ற The new kingdom will have no need of these. புது ராஜ்யத்துக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பட் வில் ஹாவ் அபண்டன்ட் பவர். இதெல்லாம் தேவையில்லை, இந்த ராணுவம், விமானம், கடல், அணு ஒன்றும் தேவையில்லை, ஆனா வில் ஹாவ் அபண்டன்ட் பவர். ஆனாலும் மிகப்பெரிய பலன், வல்லமை அந்த புது ராஜ்யத்துக்கிட்ட இருக்கும். டு எக்ஸிக்யூட் சம்மரி ஜஸ்டிஸ் இன் த பனிஷ்மெண்ட் ஆஃப் ஈவில் டூயர்ஸ். இதெல்லாம் இல்லாமலே தீமை செய்கிறவர்களை கண்டுபிடிச்சு தண்டன் தண்டிச்சு உணர்த்துவதற்கான பெரிய வல்லமை அந்த புது ராஜ்யத்துக்கிட்ட இருக்கும். ஏன்னா பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க, when they have determined to act, ராஜ்யத்துல இந்த பாவநிலையிலேயே வீழ்த்தழுந்து வருகிற ஜனங்களே அந்த குறும்புத்தனமான புத்தி வச்சுட்டு அதே குறும்பு செய்யறதுக்கு நினைச்சு அதான் சொல்றாரு, when they have determined to act, இந்த திருட்டுத்தனம், அந்த கொலத்தனம், அந்த ட்ரபுள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எப்ப முடிவு எடுத்துட்டு வராங்களோ, பட் பிஃபோர் தே ஹவ் டன் இன்ஜுரி டு அதர்ஸ். என்னன்னா இந்த என்ன அவங்களுக்கு வரத்தான் செய்யும், ஏன்னா எல்லாருமே பாவிகள், தலைவினர், பாவத்துக்குள்ள போய் அதே நிலைமையில தான் எழுந்திருந்து வராங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் இருந்து அவர்கள் இன்னைக்கு செஞ்ச தவறுகளை கண்டிக்கிறது தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ராஜ்யத்துல இருக்காது, ஆனா அவர்கள் இருப்பாங்க, அந்த சுபாவம் இருக்கும், அந்த சுபாவம் மேலையும் செய்ய வரும். ஆனா என்னன்னா அவர்கள் அப்படி நினைச்சு அதை செயல்படுத்துறதுக்கு முன்னால அவங்கள் செயல்படாத படிக்கு, அவர்களை செயல்பட முடியாத படிக்கு செய்வதற்கு உரிய வல்லமை பலன் அந்த புது ராஜ்யத்துக்கிட்ட இருக்கும். அவ்வளவுதான் பிரதர் தான் சொல்றோம், அது உண்மைதான் இல்லைங்க இல்லைங்களா? இதை உங்களுக்கு புரியுதா எப்படின்ட்டு, எப்படி எப்படி அனலைஸ் பண்றீங்க? எஸ் கிறிஸ்து சபை கீழே முத்தியதாக்கள், யார் முத்தியதாக்கள்? பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ், பரிபூர்ண மனுஷங்க. அவங்களுக்கு கீழே பாவ மனுஷங்க, பாவ மனுஷங்க பாவம் ஒண்ணு இருக்குது. ஒரு தீமை நினைச்சிட்டு அவரை ஆக்ட் பண்ண முன்னாடி பயப்படுற, அதுல என்ன சஜஷன் பண்றாங்கன்னா ராஜ்யத்துல அதெல்லாம் நடக்காது, தீமை நினைக்கலாம், ஆனா செயல்படுத்துவதற்கு முன்னாலேயே அதை முடிச்சு போடப்பட்டுடும் ராஜ்யத்துல. எப்படி? நிறைய தாட் ப்ராசஸ் உள்ள விடணும், பைபிள் எல்லாம் இன்சிடென்ட்ஸ் போனோம். ஆனா நமக்கு தெரியும் இல்லைங்களா, பாவ மனுஷங்க தான் நாமோ, ஈவன் 1% கூட இல்ல. ஆனா நான் நினைக்கிறது நீங்க என்ன பண்ணல ஓரளவுக்கு, என் மூஞ்சி வச்சே கண்டுபிடிச்சிருவீங்க எனக்குள்ள என்ன. பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ஸ், வல்லமை ரொம்ப அதிகம் இல்லைங்களா? பின்லேடன் ரொம்ப சாந்தமாவே உட்காந்துருக்கலாம் கிளாஸ்ல, அதனால உள்ள போற எல்லா ஸ்கீமும் அவங்களுக்கு வந்து அங்க தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இவங்களுடைய ஃபுல் சப்போர்ட்க்கு கிரேட் மல்டிடியூட் இருக்கிறாங்க, திரல் கூடத்தினர், அந்த பரலோகத்தின் தூதர்கள் இருக்கிறாங்க. சோ அது தேவன் ரொம்ப சிமில் பண்ணான். ஒரு பிரதர், ரொம்ப மூத்த பிரதர், இந்த பாயிண்ட் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் போது சில நல்ல சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நினைவிருக்கும் நினைக்கிறேன், அவங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசியிருக்கிறோம். ராஜாக்கள்ல ஒரு சம்பவம் வரும், தீர்க்கதரிசிய, எனக்கு சம்பவம் சரியா ஞாபகம் இல்லை, அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமா சிங்காசனத்தில் இருக்கிற ராஜா தன் கைய நீக்குவாரு, அது என்ன அப்படியே அப்படியே அரெஸ்ட் ஆகும். தேவன் பழைய ஏற்பாட்டில் அவருடைய ஜனம், அவருடைய ஜனத்துக்கு விரோதமா ஒரு மனுஷனோ பாவ பாவியோ அங்க செயல்பட நினைக்க போது என்ன பண்றாருன்னா அவரு அரெஸ்ட் அரெஸ்ட் ஆகும், கையை நீட்டினா மாறுத்தான். அவர் ஏன் ராஜ்யத்துல பண்ண முடியாது தேவன், ஏன் பண்ணுவோம்? பெரிய பெரிய காரியங்கள் அங்க செய்வாங்க. சோ இப்படியாக அந்த மாரல் ரிஃபார்ம் அங்க நடக்கும். பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க, த பேங்கிங் அண்ட் புரோக்கரேஜ் பிசினஸ் அண்ட் அதர் லைக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்டர் பிரசன்ட் கண்டிஷன்ஸ் வில் நோ லாங்கர் ஹேவ் அ பிளேஸ். ராஜ்யத்துல பேங்கிங், புரோக்கரேஜ் இந்த ரெண்டு வார்த்தைகள் என்னென்னலாம் போட முடியுமோ நீங்க போடுங்க, நமக்குள்ள ஓரளவுக்கு தான் அனுபவம் இருக்குது. ஸோ இந்த சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் இன்னைக்கு இல்லைங்களா? பேங்க், புரோக்கரேஜ்னா இடைத்தரகர்கள், சிட்ஸ் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி சிட்ஸ் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி. திராணிக ஜனங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை உதவக்கூடியதாக இன்னைக்கு இருக்குதானே, இது எல்லாமே கிங்டம் ராஜ்யத்தில் இருக்காது. ஏன் கீழே சொல்ற பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம். ஃபார் அண்டர் த நியூ கண்டிஷன்ஸ் த ஹியூமன் ரைட் வில் பி ரிக்வயர்ட் டு ட்ரீட் ஈச் அதர் அஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி அண்ட் பிரைவேட் கேபிட்டல் அண்ட் மணி டு லோன் அண்ட் டு பி நீடட் வில் பி திங்ஸ் ஆஃப் த பாஸ்ட். புதிய ராஜ்யத்தின் கீழே மனுக்குலம் அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மற்ற ஒரு சக மனிதனை எப்படித்தான் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா as members of one family, ஒரே குடும்பத்தின் மற்றொரு அங்கமாகத்தான் அங்க பார்க்க வேண்டும். எவ்வளவு அருமை அந்த பிரின்சிபல். ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும் போது அப்பா மகன் தாய் மகள்கள் அண்ணன் தம்பி சகோதரிகள் இந்த கொடுக்கல் வாங்கல் தேவைகள் பூர்த்தி செய்வதில் அந்த அன்பு இருக்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்லாம அங்க நடக்குதோ அண்ணனுக்கு தானே செய்யறோம், அப்பாவுக்கு தானே செய்யறோம், தங்கச்சிக்கு தானே செய்யறோம், அவங்க நம்ம அக்கா ஆச்சு. சோ அந்த ஃபீலிங்ல எப்படி அந்த ஒரு சின்ன ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ள நடக்குதோ இந்த கிங்டம்ல முழு உலகம் அந்த மனுக்குலமே அந்த கண்டிஷன் எல்லாமே ஆதாமுடைய சந்ததி அந்த குடும்பத்துக்குள்ள அந்த உறவு தலைப்படுக்கி பூத்து குலுங்கும். அப்போ இதெல்லாமே அங்க தேவை. இன்னைக்கு இதெல்லாம் அந்த உணர்வு இல்லாதனால்தான் என் பணம் உன் பணம் அப்படி ஆயிடுச்சு. இப்ப என்கிட்ட இருந்து நீ என் பணம் வாங்கணும்னா நிறைய ரூல்ஸ், நிறைய மெத்தட்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், புது புது சிந்தனைகள். சோ என் பணத்தை உனக்கு கொடுக்குற உன் பணத்தை இதுக்கெல்லாம் நடக்கும். சோ இதெல்லாமே அங்க எதுவும் இருக்காது. இன்னொரு விஷயம் அழகா சொல்றா, ரொம்ப பியூட்டிஃபுல் இது. லேண்ட் லார்ட்ஸ் நிலம் வச்சிருக்கிறவங்க லேண்ட் லார்ட்ஸ் அண்ட் ரெண்டிங் ஏஜென்சிஸ் வாடகைக்கு விடுறவங்க எல்லாம் வில் ஃபைண்ட் நியூ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஆல்சோ. ரொம்ப டீசெண்டா சொல்லிட்டாரு, அவங்களுக்கு புது வேலைகள் கிடைக்கும் தான் சொல்லிட்டாரு. அதே வேலை என்னவங்களுக்கு பத்தி பேசல. சோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஜமீன்தார்களே ஓனர்களே இவங்களுக்கு கூட புது வேலை கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா த நியூ கிங் புது ராஜா வில் நாட் ரெகனைஸ் அஸ் வேலிட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டீட்ஸ் நவ் ஆன் ரெக்கார்ட். ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்களா. அதாவது புது ராஜா என்ன பண்ண மாட்டாரா, இவர்கள் இப்ப வச்சிருக்கிறாங்க பாருங்க தங்கள் சொத்துக்கு பத்திரம் எல்லாம் அதெல்லாம் வேலிட் பத்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பெரிய நடிகர் திருமணம் பண்ண போது அவருக்கு டவுரி மாத்திரம் மணப்பெண் வீட்ல இருந்து 500 ஏக்கர்ஸ் கல்யாணம் அவரு எப்படித்தான் கட்டிருப்பாரு விசுவாசிக்கிறன்னா கண்டிப்பா அந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் மேரேஜ் ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கோம். இப்ப ராஜ்யத்தில் கண்டிப்பா திட யாருது அப்படின்னு பண்ணுவாரு பாருங்க டாக்குமெண்ட்ஸ். ஓ இது பழசு நோ மோர் ரெகனைஸ் இது கிடையாது அப்படின்னா சொல்லுவார். பாயிண்ட் சொல்றா இருக்காங்க பியூட்டிஃபுல் பாயிண்ட். என்ன பாயிண்ட்? ஹி வில் டிக்ளேர் புது ராஜா தத்ராஜ இயேசு என்ன அறிவிப்பார்னா that when at Calvary he purchased Adam and his race, he purchased also Adam's dominion, the earth. Not point for it. And the Raja Sulva in the owner galke, ayoyo idu ungaludaiya palaya patram, idella en rajyathila selupadiyagada, idu en rajyam, naan raja. Yena naan Calvaryla ஆதாமுக்காக அந்த ஈடுபொலி கொடுக்கும் போதே ஆதாமுக்கு நான் என்ன கொடுத்திருந்தனோ என்னது இந்த பூமியின் மீதான ஆளுகை. அந்த அந்த பூமியை கூட நான் என்னுடைய விலை குறைத்து என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டேன். ஒரு நேரம் உங்களுக்கு சொன்னா ரொம்ப புரியும். இந்த ஆக்கிரிப்பு கூடாரத்துல அந்த பலி ஏறெடுக்கப்படும் போது அதனுடைய ரத்தத்துல கொஞ்சம் ஆசரன் எங்க தெளிப்பாருன்னா பலிபீடத்துக்கு கீழே பூமியில தெளிப்பார். பூமி கூட சபிக்கப்பட்டிருக்கும். என்ன பண்ணுதுன்னா ஆதாமை மீட்பது மாத்திரம் இல்ல அவர் மூலம் சபிக்கப்பட்ட பூமி கூட என்ன பண்ணுது அந்த ப்ராசஸ் சொல்றோம். நோ இது என்னுடைய ராஜ்யம், இந்த பூமி என்னவாயிருக்குது என்னுடைய விலை கிரயத்தின் மூலம் சொல்லிடுவார். சொல்லிட்டு அழகா சொல்றாரு மத்தையும் 5:5 அப்ளை பண்ணிடுவாராம். கஷ்டம் வாசி மத்தேயு 5:5 கட்டடங்கள் இது எல்லாமே இந்த வசனத்துல சொன்ன வாக்குத்தத்தின் படி இந்த பூமியினுடைய மீக் பர்சன்ஸ், சாந்த குணம் உள்ளவங்க, எளிமையான ஜனங்களே, இவங்களுக்கே எல்லாம் அங்க சொந்தமாயிடும் என்று நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் பார்க்கும் போது அப்ப ராஜ்யத்துல இப்போ ஏழையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது சொர்க்கமாயிடும், ஆனா இப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு நல்லா செல்வ செழிப்போடு இருந்தவங்களுக்கு எல்லாம் அது நரகம் ஆயிடுமோ என்று சிலர் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, அது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா போக போகதான ஆயிடும். ஆமா, வசனம் அங்க சொல்றாரு, வசனம் Luke 6:24-25.
ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள்.
என்ன ஒரு கான்செப்ட் பிரதர் அழகா கோட் பண்றாங்கன்னா, இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தங்களை ஐஸ்வர்யவான்களை சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யார் அவங்க? பெயர் சபை, போதக வகுப்பா, கிறிஸ்டன்டம். பாருங்க, இவர்கள் தங்களை ஐஸ்வர்யவான்களா நினைச்சிட்டு இருக்கிற காரணத்தினால இவர்கள்னால இந்த யுகத்துக்கே உரிய விசேஷமான வாய்ப்பு என்ன பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். அவங்க வந்துட்டு தங்களுடைய பெருமை மேட்டுமை எல்லாம் விட்டுட்டு உண்மையான சத்தியத்துக்குள்ள வந்து இந்த மாபெரும் பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளனா, ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரிதான் கிங்டம்ல டெம்போரல் திங்ஸ்ல, உலகத்துக்குரிய காரியத்துல ரொம்ப ஐஸ்வர்யவான்களா இருந்தவங்க அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும்னா ஆரம்பத்துல அது அவங்களுக்கு அங்க கஷ்டமா தான் அங்க இருக்கும் என்று அங்க நாங்க பாக்குறோம் சகோதர சகோதரி. ஆனா இதெல்லாம் போக போக அது மாற்றங்கள் அடைஞ்சு என்ன சொல்லலாம்னா, அந்த தேவனுடைய ராஜ்யத்துல எல்லா மேடு பள்ளங்கள் எல்லாம் அங்க சமமாக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் அந்த சந்தோஷத்தை அவர்கள் அங்க சுதந்திரித்து கொள்ளுவாங்க. அப்போ சில பாயிண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி சீர்திருத்தங்கள்லாம் நடக்கும் போது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, அழகா சொல்றாரு. இது ரொம்ப நல்ல பாயிண்ட், இது பெருசா இருந்துச்சு. இப் த ஹோல் பீப்புள் வேர் புட் டு ஒர்க், அதாவது ராஜ்யத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி தீமை நிறைந்த வேலைகள், சுயலமான வேலைகள், அழிவுக்கேறிய வேலைகள், டிபார்ட்மெண்ட், பிசினஸ் எல்லாம் தேவன் ராஜ்யத்தை ஸ்டாப் பண்ணிடுவாரு, அப்புறம் எல்லா மேடு பள்ளங்கள் சரி பண்ணிடுவாரு அப்படிங்க போது அங்க கூட வேலை இருக்கும். ஆனா வேலை அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா பாருங்க, இஃப் த ஹோல் பீப்புள் ஆர் புட் டு ஒர்க் சிஸ்டமேட்டிக்கலி அண்ட் வைஸ்லி, அது ராஜ்யமா இருக்கிறதுனால முற்பிதாக்கள் பிரபுக்களா இருக்கிறதுனால அவர்கள் மூலம் மனுக்குளத்துக்கு என்ன ஆகும், பிளானிங் நடக்கும். நடக்கும் போது ரொம்ப சிஸ்டமேட்டிக், ரொம்ப ஞானமான பிளானிங்கா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நாட் மோர் தென் 3 hours லேபர் ஃபார் ஈச் இண்டிவிஜுவல் வுட் பி நெசசரி. அதிகபட்ச ராஜ்யத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாங்கன்னா 3 மணி நேரம் போதும். நான் மாதிரி பிளான் சார், என்ன மாதிரி பிளான், அழகா சொல்றாரு. அந்த அந்த கைடன்ஸ் ஆஃப் த ஹெவன்லி கிங், அந்த ஹவர்ஸ் ஆஃப் ரிலீஸ் ராஜ்யத்தினுடைய வழிநடத்தது இல்ல, மற்ற நேரங்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன ஆயிடுது, ஃப்ரீ ஆயிடுவாங்க இல்லைங்களா. 3 மணி நேரம் தான் ஒரு வேலை வேலை செய்வாங்க, அந்த மாதிரிங்க போது இதனால எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா அது இன்னைக்கு ஆபத்து இல்லைங்களா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பழமொழியே சொல்றாங்க, அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் இல்லைங்களா. எந்த வேலையுமே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறவங்களுடைய மைண்ட் வந்து யாருடைய ஒர்க் ஷாப் ஆமா, சாப்பாடு போய் உட்காந்து நல்லா திட்டம் சொல்லிட்டு இருப்பாரு, அப்படி செய் இப்படி செய். இன்னைக்கு உலகத்துல அது உண்மைங்க, அது உண்மை. இன்னைக்கு நகரங்களில் நடக்கிற பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு யார்த்தா காரணம்னா, சும்மா வேலை இல்லாம தெருவுல சுத்திட்டு இருக்கிற வாலிபர்கள் இவங்கனால தான். சோ அந்த மாதிரி வேலைகள் பொருள் குறைச்சி போட்டிருக்கு ராஜ்யத்துல, அதனால எதுவும் ஆபத்து வராதா, பிசிக்கலா மென்டலானா வரவே வராது சொல்லிட்டு அங்க என்ன சொல்றாருன்னா, வென் சாட்டன் இஸ் பவுண்ட், சாத்தான் கட்டப்பட்டதுனால ராஜ்யத்துல, அண்ட் அவுட்வர்ட் டெம்டேஷன்ஸ் ரிமூவ்ட், வெளியரகமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகமான சோதனைக்குரிய சூழல்கள் எல்லாம் எடுத்து போறதுனால பாருங்க, த ஹவர்ஸ் ஆஃப் ரிலீஸ் வில் பி ஸ்பெண்ட், அவர்களுக்கு இலவசமா கிடைச்சிட்டு அந்த மணி நேரங்களை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் த குளோரிஃபைடு சர்ச் இன் ஸ்டடீஸ் விச் வில் பிகம் மோர் அண்ட் மோர் அட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கு, அந்த மற்ற நேரங்களில் இந்த உலகத்தார் என்ன பண்ணிடுவாங்கன்னா சபையினுடைய மேலான வழிநடத்துதலின் கீழே ரொம்ப ஆராய்ச்சி வகுப்புகளுக்கு அவங்க செலவிடுவாங்க. கண்டிப்பா அது தேவனுடைய வேதத்துக்கு முன்முதனை எங்க வழங்கப்படும். ஆனா அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதும் அவர்களை ஈர்க்கக்கூடியதுமான அந்த பயிற்சி விஷயங்கள் அங்க போயிடுவாங்க. அது கூட உதாரணம் சொல்றாரு, ஸ்டடிஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் காட் அண்ட் ஆஃப் ஹிஸ் க்ளோரியஸ் அட்ரிபியூட்ஸ் ஹிஸ் விஸ்டம் ஜஸ்டிஸ் லவ் அண்ட் பவர். அதாவது இயற்கை பற்றி அறிந்து கொள்வதற்கான படிப்பினோ அல்லது அந்த இயற்கைகளின் தேவன் அவருடைய நான்கு குண லட்சணங்கள் பற்றி அறிந்து கொள்வதிலும் செலவிடுவாங்க. ஏன் அந்த இயற்கை ஆட் பண்ணணும்? இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கருத்து தான் நான் சொல்றேன். ஏன்னா சிருஷ்டிகர புரியணும் முதல்ல என்ன பாருங்க பாருங்க சிம்பிள் பிரின்சிபல், முதல்ல சிருஷ்டி கவனிங், சிருஷ்டி கவனிங். ஒரு சிற்பாக்காரனுடைய கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கணுமா, அவர் வடிவமைச்ச சிற்பத்தை கவனி, அவர்கிட்ட பேசலாம். அது மாதிரி இயற்கை காட்ஸ் ஒர்க், அவருடைய கிரியேஷன், அவருடைய சிருஷ்டிப்பு, அதை ஜனங்களே பார்த்துக்குரிய ஒரு வேலை தெரியல. இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும் போல் தெரியுது இல்லைங்க. இன்னைக்கு அனிமல் பிளானட் டிஸ்கவரி சேனல் எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் ஓட நம்ம ஒப்பிடும் போது அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல நாம் இருக்கிறோம், அதுல மாற்றமே அங்கே இல்லை. இன்னைக்கு ஜனங்களே இதுக்கு ரொம்ப சிந்தனை கொடுக்கறாங்க, பிரயாசம் கொடுக்கறாங்க, வாழ்க்கை முழுக்க காடுகள்ல கடலுக்குள்ள இருந்துட்டு ஒன்னொன்னா பாக்குறாங்க, அது உலகத்துக்கே அறிவிக்கிறாங்க. மனுஷங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அங்க இருக்கிறாங்க. சோ இப்படியாக சகோதர சகோதரிகளே அந்த ராஜ்யமே அங்க போயிட்டு அந்த ராஜ்யமே ஒரு ஆசீர்வாதமான சூழலை அந்த உலகத்தினுடைய ஜனங்களுக்கு அங்க தரும் என்று பாக்குறோம். இப்படி ஜனங்கள் அன்பாக வழிநடத்தப்படும் போது ஒரு வகையில சொன்னோம்னா தேசங்களில் தேவன் ரொம்ப கடுமையா கூட வழிநடத்துவாரு. ஏன்னா வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:27 பார்க்கும் போது த ரூல் ஆஃப் தி அயன் ரா, இருப்புக்கோள் ஆட்சி அந்த ராஜ்யத்துல எல்லா தேசங்கள் மீதும் இருக்கும். ஆனா இந்த ராஜ் வசனம் வாசிங்க,
அவன்
இருப்புக்கோள் ஆளுகை அங்க இருக்கும். பொதுவா இந்த இருப்புக்கோள் ஆளுகை இந்த தேசங்களின் மீது எங்கதான் நடக்கும்னா இந்த பழிவாங்குதலினால தான் இருக்கும். ஆனாலும் அது அமுல்படுத்தப்பட்டிருக்கும் ராஜ்யம் முழுவதுக்கும், ஆனாலும் அது பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க இருக்காது. பட் அது வந்து செயல்பாட்டில் இருக்கும். ஜனங்கள் அங்க அங்க தங்களை உணர்ந்து அங்க கீழ்படிந்து அங்க இருக்கணும். அந்த சமயங்கள்ல தேவன் எடுத்தா சொல்லுவாரா ஜாதிகளுக்கு? சங்கீதம் 46:10 வசன வாசிங்க,
நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே
உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்த நான்
தேவன் என்று,
அவ்வளவுதான் தேசங்கள். அது மாத்திரம் செய்யணும் ராஜ்யத்தில், they should stand still and realize God. சரி, இப்படியாக ராஜ்யம் போகும். சகோதர சகோதரிகளை அடுத்த ஃபேஸ் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இன்னைக்கு இந்த பாடமே. All in the grave shall come forth. பாத்தீங்களா, கல்லறையில் இருக்கிற யாவருமே எழுந்து வருவாங்க. இப்பதான் இந்த டாபிக் தொடர. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதில் அந்த அந்த பாகங்கள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும், அந்த இடைப்பட்ட நேரத்தில் காரியங்கள் ஒவ்வொன்றும் எப்படி அது அதனுடைய தன்மைகளுக்கு வளர்ச்சி அடையும் என்று சொல்லியிருப்பான். இன்னும் அவன் வரைக்கும் பேசினது மகா உபத்ரவம், முற்பிதாக்கள் ரிசரக்ஷன், இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் இருக்கவங்க முற்பிதாக்களை ஏற்றுக்கொள்வது, அந்த இஸ்ரேல் பார்த்து உலக தேசம் முற்பிதாக்களின் கைகளுக்கு கீழே வருவது, முற்பிதாக்கள் உலகத்தின் மீது ஆளுகை எடுத்துட்டு எல்லா துறைகளிலுமே சீர்திருத்தல்கள் கொண்டு வருவது, அந்த சீர்திருத்தல்கள்ல அந்த தேவையற்ற விஷயங்கள் பாவம் சுயநலமான எடுத்து போடப்பட்டு ஜனங்களே வழிநடத்தப்படுறது. எந்த ஜனங்கள்? எந்த ஜனங்கள்? இப்போ இவ்வளோ பிரதர் பேசியிருக்கிற விஷயங்கள்லாம் இது யாருக்கோட பேசிட்டு இருக்கிற, யாரோட நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இது? யாரோடு கையாளப்படுகிற விஷயங்கள்லாம் மகா உபத்திரவத்துல மாட்டி ஆனா தப்பிச்சு அப்படியே எங்க வந்திருக்காங்க, ராஜ்யத்துக்குள்ள வந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் யார பத்தி பேசவே இல்லை, மறுச்சு போனவங்களை பத்தி பேச. ஆனா காரியங்கள் இப்படி போயிட்டு இருக்கும் போது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். நீங்க தயவு செஞ்சு இந்த சாப்டர் நீங்க ஃபோர்த் வால்யூம்ல வாசிங்க. Apparently the world will be given time to see in Israel, மன்னிக்கணும், the grand work of restitution thus began on the living nations will presently extend to all the sleeping families of the earth. சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது இந்த திரும்ப கொடுத்தலின் மாபெரும் வேலை உயிரோடு இருக்கிற ஜாதிகளின் மத்தியில நடந்து கொண்டு இருக்கும், ஆரம்பிச்சு நடந்து கொண்டு இருக்கும். அப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த வேலை வில் பிரசன்ட்லி இப்போ என்ன ஆகுனா எக்ஸ்டெண்ட் டு ஆல் தி ஸ்லீப்பிங் ஃபேமிலிஸ் ஆஃப் தி எர்த். இந்த பூமியில தூங்குகிற ஜனங்கள் கிட்ட அங்க போகுனா மறுச்சு போன அந்த ஜனங்கள். சோ அது வசனம் எல்லாம் நமக்கு இது குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத தொழில்கள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். அப்போ மணில இருக்கிறவங்க வருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்ல போது அந்த பூமி தனக்குள்ள இருந்தவங்களை ஒப்புவிச்சது, சமுத்திரம் தண்ணில் உள்ளவங்களை. சோ அதனால அந்த மனு குலத்தினுடைய மருத்துவ உயிர்த்தல்கள் அங்க நடந்துரும். The resurrection of the ancient world is together with frequent restoration of the sick to health in answer to the prayer of faith. Inana murtidaakal uthandu vandirupanga vande magavadrathilinda tappithavargalla udangala illadavanga paavathile pidupattavangal kuda தேவன் இடத்துல சேர்ந்து ஜெபத்தின் மூலம் அவர்களும் ஒரு ஆரோக்கியத்துக்கு எழும்பி வந்துட்டு இருப்பாங்க. இது will probably என்னன்னா when men have had time to think and to recover from the ravages of the great time of trouble suggest to them the possibility of the resurrection of others. இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ரொம்ப கேள்வி இருக்கு. இங்க எப்படி அந்த தேவனே செய்வாங்க, எப்படி செய்வாங்க பாருங்க. அந்த 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 தருணம் தான் அவங்க சொல்றாரு. ஏன்னா அழகா சொல்றா இருப்பாங்க, முத்திராக்கள் வந்திருப்பான் அங்க வழி நேரத்தில் அப்போ உயிரோடு இருக்கிற ஜனங்கள் ஒரு ஆரோக்கியத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் சதை மேல இருக்காங்க. இதோ முத்திராக்கள் நம்மை அழுகை செய்யறாங்க. அவருடைய கீழே எல்லாத்தையுமே எடுத்து போடப்பட்டு சத்தியம் போதிக்கப்பட்டு இருக்கு. நம்ம கூட ஒப்பு கொடுத்துருக்கிறோம். எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது, மாற்றங்கள் நடக்குது, மாற்றங்கள் நடக்குது. நம்ம ஜெபிச்சா உடனே தேவன் நமக்கு என்ன பண்றாங்க, அது அப்படியே நிறைவேற்றுறாங்க. நம்ம சரீரம் குணமாவுது. ஏன்னா அது ராஜ்யத்துல எல்லாம் தெரியும் இல்லைங்களா, அவங்க எந்த நாளுக்கு தேம்புவாங்க வாழ வயது. உயிரோட இருக்கிறவங்களுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு சிந்தனைக்குள்ள கொண்டு வருமா, இதே மாதிரி ஏன் மறுச்சு போனவங்களுக்கு நாமோ ஜபிக்க கூடாது. இப்படித்தான் அந்த தாட் அவங்களுக்கு வந்துட்டு இப்ப என்ன ஆகும்னா ஜபங்கள் எடுக்கப்படும். யாருக்காகனா மறுச்சு போனவர்களே உயிர்த்தெழுந்து வருவதுக்காக. இப்போ இடையாத சமயமா இருக்கனால அவங்க உயிர்த்தெழுந்து இப்ப நம்ம போய் எவ்வளவுதான் முட்டி போட்டு ஜெயித்தாலும் யாரும் வரப்போறது இல்லைங்களா. தேவன் சொல்லுவார், முதல்ல நீங்க மறுச்சு போயிருக்கிறீங்க, முதல்ல நீங்க உயிர்த்தெழுங்க, உங்களுக்குள்ள அந்த அந்த ஸ்டாண்டிங் வரணும். அதான் தேவன் சொல்லுவாங்க. பட் அந்த பீரியட் வந்துட்டு இதுக்குதான் ஏற்றத்தாள். அப்போ அந்த அந்த அதை தேவன் வந்துதான் செய்வாங்க இல்லைங்களா. அவர் சித்தம் அதுக்கு இசைந்த விண்ணப்பம் அவர் என்ன பண்றார், டன் அவன்தான் அவருடைய சித்தம். என்னவோ அந்த சித்தமே நம்முடைய மனிதனுடைய விருப்பமா இருந்துச்சுன்னா எஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கும் கூட ஒருவேளை நம்ம கூட நினைச்சு பார்த்தா இந்த பாயிண்ட்ல நம்ம நம்முடைய ஜபம் பிரேயருக்கு போறதுக்காக கன்வென்ஷனுக்கு போறதுக்காக இது நல்ல ஒரு பாயிண்ட் சரிங்களா. இல்லாட்டி கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம தேவன் பலப்படுத்துவதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்முடைய ஜெபம் இருந்துச்சுன்னா தேவன் என்ன சொல்லுவாருங்க அந்த ஜெபத்துக்கு, நோ சொல்லுவாருங்களா. அப்ப நான் எப்படியாவது இந்த கிளாஸ் நான் நல்லா பண்ணணும், தேவன் என்னதான் சொல்லுவாங்க, எஸ் அதான் சொல்லுவாங்க இல்லைங்க. எப்படியாவது அப்ப நான் இந்த சோதனையை நான் ஜெயிக்கணும், தேவன் என்ன பண்ணுவாங்க, எஸ் 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 எப்போ அப்படின்னா நம்ம எதை கேட்கணுமோ அது கேட்டோம்னா அவர் சித்தம் வேணும் அதுக்கு எஸ் எஸ் அதான் ஆமென்று தான் இருக்கும் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. மாறி கேட்கும் போது தான் இந்த பிசினஸ் எப்படியும் சக்சஸ் ஆகணும், ஆனா அது பண்ணணும் இது பண்ணணும் அதே மாதிரி தான். ரிசரக்ஷன் கேட்ட சமயம் சித்தமே எஸ் அங்க நடக்கும் ரிசரக்ஷன் ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஆனா அந்த பிரின்சிபல் உங்களுக்கு நான் சொல்லணும். அது அவனவன் தனித்தன் வரிசையில எழுதி வருவோம். ஆனா அது எந்த வரிசையில் வருவோம்? ரிவர்ஸ் ஆர்டர். ஏன் ரிவர்ஸ் ஆர்டர் வருவா? நிறைய பேருக்கு எப்போதுமே புரியாத பாயிண்ட் இல்லைங்களா? பொதுவா நம்ம ரிவர்ஸ் சொல்லிடுவோம். ரிவர்ஸ் ஆர்டர் அப்படி என்னப்பா நியாயம் இருக்கு, ஞானம் இருக்கு தெரியாது. போர்த்து வாலியம் அந்த பாயிண்ட் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அழகா இருந்தத சொல்றாரு பாருங்க. அது நிறைய விதத்துல பாருங்க. இப்போ உயிர் தேர்ந்து வருவதற்கு என்ன ஏறெடுக்கப்பட வேண்டியதா இருக்கு? ஜபம். இப்போ யார் ஜபம் ஏறெடுக்கிறவங்களா இருக்கிறாங்க? உயிரோட இருக்கிறவங்க. இந்த யுகத்தினுடைய முடிவு, இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்துல உயிரோடு இருக்கிறவங்க நினைச்சா யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? பெரும்பாலும் அவங்க அம்மா அவங்க அப்பா தான் நினைப்பாங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ணி ஒரு 10 சந்ததிக்கு முன்னாடி என்னுடைய பூட்டன்னு நினைப்பாராது? சான்ஸ் இல்ல, பிராக்டிக்கலா அது இல்ல. நெக்ஸ்ட்,
இந்த சூழல்ல இருக்கிறாங்க. இப்ப ரிசரக்ஷனுக்காக ஜெபிக்கும் போது ஒருவேளை அந்த பூட்டன்னு ஞாபகத்துக்கு வராருன்னு வைங்க, எழுந்தும் வந்துடுறாருன்னு வைங்க, அவர் வந்ததே அவருக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்
நினைச்சு பாக்குறாங்க அவங்களுக்கு நெருக்கமானவங்க கண்டிப்பா அவர்கள் அந்த சந்ததியாரா இருப்பாங்க. அந்த சந்ததி தான் ரிசரக்ஷன்ல வரும். அவங்க வரும்போது அவங்களுக்கு ஆச்சரியம் இல்ல. இதெல்லாம் பார்த்துட்டா மகா உலகத்துக்கு என்ன இருக்கிறாங்க? முறைச்சு போயிருக்கிறான் இல்லைங்களா? அப்படியே எந்திரிக்கும் போது எந்திரிச்சதுதான் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குமே இல்லையா? அந்த சூழல்ல இல்ல. இப்ப எந்திரிச்சு வந்தவங்க இவங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? அவங்க ஜெனரேஷன் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன் நம்ம அம்மா அப்பாவும் நம்ம கூப்பிடக்கூடாது? சோ இப்போ இவர் ஜெபிக்கும் போது அவங்க அம்மா அப்பா என்ன வாங்க எந்திரிச்சு வரும்போது நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவும் இவரும் ஒரே காலத்துல தான் வந்திருப்பாங்க. கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். அவங்க அப்பா எந்திரிச்சு வந்துட்டு என்ன மகன் இது, நம்ம ஐட்டா இருப்பாரு கேட்டாருங்க ஒருவேறு என்ன மகன் இது, அப்பா நீங்க அந்த பெருசா பொட்டி வாங்கி வச்சீங்களா ரேடியோ, அதுதான் இன்னைக்கு என்ன இருக்குது? என்ன சொல்றான்? அந்த டிபிகல்டி அந்த டைம்ல அவர்கள் வந்து நிக்கும் போது அதை அவனால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதை யார் நிறைவேற்றுவாங்க? அவங்களுக்கு அடுத்த சந்ததி. ஏன்னா அந்த அடுத்த சந்ததி ஜெயித்து தான் யார் வந்தாங்க? இப்ப இந்த முந்தின சந்ததி இவங்க அம்மா அப்பா அந்த பீரியட வந்து ஜபத்துல கொண்டு போய் கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கிங்டம், ஏன்னா கிங்டம் வந்து ரொம்ப நியூ, அவங்க பழங்கால பார்கள் வீட்டு வரும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கஷ்டம் இருந்துச்சுன்னா அது யாருமே சரியாகும். அந்த அவங்களுடைய இப்படித்தான் இந்த ப்ராசஸ் வந்துட்டு என்ன ஞானம் பாரு பிரதர் அசில் அந்த ஹோலி ஸ்பிரிட்ல என்ன மாதிரி மெடிடேஷன் எல்லாம் பண்ணிருக்கோம். பைபிள் நமக்கு தெரியும் அவன் அவனுக்கு ஒரு வரிசை. ஆனா அந்த வரிசை எப்படி, ஐயோ அப்பா அது தேவனுடைய வல்லமை சகோதரன் மூலம் என்ன மாதிரி வெளிப்படுத்திருக்கேன்னா ரொம்ப ஆச்சு. இன்னும் நீங்க பர்சனலா போய் படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்க புரியும். பிரதர் நிறைய பேசி இப்படியாக மறித்து போன ஜனங்கள் கூட உயிர்த்தெழுந்து வந்து அந்த ராஜ்யத்துல கிறிஸ்துவின் கீழ் ஆளுகைக்கு உட்பட்டு அவர்களுக்கும் அந்த போதனைகள் கொடுக்கப்பட்டு அவர்களும் பரிபூரம் அடைவாங்க. போக போக பிரதர் அசில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பேசினார், பட் அதை நான் விடுகிறேன். என்னன்னா the increase of his kingdom, அவருடைய ராஜ்யம் இவ்விதமாக என்னாகும் பெருகி போகும் இல்லைங்களா? தானியேல் 2:35 அந்த கல் வந்து மோதி அந்த சிலை உறைஞ்சது பின்பு அந்த கல்லோ என்றால் என்னாச்சு? பெருகி பூமியை நிரப்புகிற பெரிய பர்வதமான மாதிரி இந்த ராஜ்யமே போக போக அது விஸ்தாரமாகி பூமி முழுவதும் அங்க நிரம்பி அதனுடைய நோக்கம் அங்க நிறைவேறும் என்று நாம் அங்க பாக்குறோம். இதுல உடனே வந்து சொல்றாரு இது இந்த ராஜ்யம் ஆக்சுவலி அது ஒரு ஹார்வெஸ்ட் இல்லைங்களா?
இந்த ராஜ்யம் வந்து ஒரு அறுவடை. எத்தனாவது அறுவடை? மூணாவது அறுவடை. இந்த ராஜ்யம் விதமாக நடந்து மனுக்குள்ள அங்க பரிபூர்ணத்தை கொண்டு வரும்போது
அந்த பலன்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா?
ஏன்னா யூத யுக அறுவடை சுவிசேஷ யுக அறுவடையோட ஒப்பிடும் போது
ரொம்ப வித்தியாசம். ஏன்னா இந்த ரெண்டு அறுவடையில வாய்ப்பு போச்சு எல்லாருக்கும், ஆனா பலன் கண்டவங்க யாரு? இல்லையா? விலகி குறைந்தவாறு நிறைய இல்லையா சபைக்கு பின்னாடி கூட்டமே திரள் கூட்டம் செகண்ட் கிளாஸ் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும் போது இவங்க சிறுவோ மந்தை. பட் இந்த கிங்டம் இந்த ஹார்வெஸ்ட் அந்த வெள்ளாடு செம்மறியாடு வகுப்பா நடக்கும் போது வெள்ளாடு அதிகமா இருக்குமா செம்மறியாடு அதிகமா இருக்கும்? கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா, அதாவது கேட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்கள் அதிகமாக இருப்பார்களா, கேட்காமல் கீழ்படியாமல் அந்த ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமாய் போகிறவங்க அதிகமா இருப்பாங்களா? கேட்டு கீழ்ப்படியவர்கள் அதுதான் அந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம்,
அதுதான் தி ஹைவே, அந்த பெரும் பாதையான வழி, எந்த தங்கு தடை இல்லாம டெஸ்டினேஷன் போய் சேருவாங்க. முடிவில் அந்த அறுவடையின் பலன் பார்க்கும் போது தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதமான விரைவு என்னன்னா, அதுல
அநேகர் அவருடைய அவரை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவாங்க. சொற்பமானவங்க அந்த அழிவுக்குள்ள போவாங்க. அதன் பின்பு உனக்கொருடைய 15:24-28 வாசிச்சு முடிக்கலாம்.
அதன்பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம்.
என்ன மரணம் கேட்டேன் நான் யோசிச்சு சொல்ல, பரிகரிக்கப்படும் கடைசி பிரதர் பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். என்ன மரணம்? ரெண்டு மரணம் தான் நமக்கு இருக்கு. முதல் மரணம், அந்த முதல் மரணத்துக்கு என்ன பைபிள் வார்த்தைனா அடாமிக் டெத், ஆதாமின் பாவத்தின் மூலம் வந்துட்ட மரணம். எந்த மரணம் தான் பரிகரிக்கப்படுது? ஆதாமின் மூலம் வந்த மரணம். ஏன்னா செகண்ட் டெத் அது த்ரூஅவுட் எட்டர்னிட்டி வில் பி தேர். அது ரொம்ப முக்கியம். டிவைன் பிளான்ல அந்த 10வது நரம்பு, உபதேசத்துல பார்த்தோம் இல்லைங்களா, 10வது நரம்பு, அந்த 10வது ரெலிகாஸ், அந்த மியூசிக் நல்ல மியூசிக்கா இருக்கணும்னா செகண்ட் டெத் பிளான் இருக்கணும். அது இருக்கணும். ஏன்னா
அழியாமே இருக்கிறவங்க கண்டிப்பா எந்த விதமும் செய்ய மாட்டாங்க. அப்படி பட்டவங்களுக்கு தான் தேவன் தரா நிரூபிக்கப்பட்டவர்களும் அந்த நிலைமைக்கு போய் எந்த மாற்றமும் காண்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் அந்த நிலை. ஆனா இங்க இருக்கிறவங்கள எந்த நிலையில தான் இருக்கிறாங்க?
நித்தியா ஜீவன், நித்திய ஜீவனுக்கு என்ன கண்டிஷன்? கீழ்பட்டு இருக்கணும் தேவனுடைய கட்டளைகளுக்கு, கீழ்பட்டு தான் இருக்கணும். கீழ்படலைனா இப்ப கீழ்படையாதவங்க கண்டிப்பா அப்படி யாரும் இருக்க போறதில்லை. பட் அவங்க நிமித்தம் அதே அங்க இருக்கும். அப்போ அந்த கடைசி பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு அது ஆதாமுடைய மரணம். அப்புறம் வசன வாக்கியம் முடிங்க.
சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை. கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது.
ஓகே, தேவனுடைய ராஜ்யத்தின் நிறைவில் தேவன் கீழ்ப்படைஞ்சு கர்த்தர் இயேசு இந்த ராஜ்யத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பார் என்று நாங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், இதோட நாம இந்த 13வது பாடத்தினுடைய முடிவுக்கு நாம வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையான பாடம், பர்சனலா உணர்ந்தோம். தயவு செஞ்சு அதை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. கிறிஸ்துவின் ராஜ்யம், 1000 ஆண்டு அரசாட்சி, அதில் உள்ளாக நிறைவேறும் திட்டங்கள் பத்தின சில நுணுக்கமான ஆழமான விஷயங்கள் எல்லாம் பிரதர்கள் அதுல கோட் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இதோட நம்ம 13வது பாடத்தின் முடிவுக்கு வருகிறோம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது ஒரு சின்ன பாடம், கடைசி பாடம், ஒரே கிளாஸ்ல முடியும். ஜெகோவாஸ் ஃபுட்ஸ்டூல் மேட் க்ளோரியஸ், யெகோவாவின் பாடப்படி மகிமைப்படுத்தப்படும் என்ற பாடம் பார்க்கிறோம். தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நமக்கு அழைக்கப்பட்ட தெய்வீக வெளிச்சத்துக்காக தேவன்